ஜெர்மனியில் வசிக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் க. சுபாஷினி அவர்களின் ஜெர்மானிய மொழிபெயர்ப்பில் திருக்குறள் என்னும் கட்டுரையை தான் பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். முனைவர் சுபாஷினி அவர்களை நான் இணையத்தில் பலமுறை பார்த்திருக்கிறேன், அவங்க பேச கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய கட்டுரையை ஆய்வு செய்யும் இந்த வாய்ப்பை தந்த மருத்துவர் சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி. இந்த கட்டுரையை படிக்கும் போது சில வருஷங்களுக்கு முன்னாடி பேராசிரியர் சுபவி அவர்கள் சொன்ன ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய கலெக்டராக இருந்த, தமிழ் மொழி மேல தீவிர பற்று கொண்டிருந்த பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவர்கள் ஓலைச்சுவடிகளை சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு அச்சில் ஏற்றுவதற்காக. அப்போ மதுரையில் கலெக்டராக இருந்த ஜார்ஜ் ஹாரிங்டன் அவர்களுடைய வீட்டில் பட்லராக இருந்த கந்தப்பனார் தான் சேகரித்து வைத்திருந்த ஓலைச்சுவடிகளை பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவர்களிடம் கொடுத்தார் அப்படின்னும், இந்த கந்தப்பனார் அவர்கள் திராவிட கொள்கைகளின் முன்னோடியான அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய தாத்தா என்கிற செய்தியையும் தான் பேராசிரியர் சுபவி அவர்கள் சொல்லி நான் கேட்டிருந்தேன். அந்த செய்தியின் தொடர்ச்சி இந்த கட்டுரையில் இருக்கிறது. அப்படி எல்லிஸ் அவர்களுடைய கைக்கு வந்த அந்த ஓலைச்சுவடிகள் திருக்குறள் ஓலைச்சுவடிகள். அதை அச்சில் பதிப்பதற்கு முன்னாடி அதை செம்மைப்படுத்தணும். ஏன்னா காலங்காலமா ஓலைச்சுவடிகளில் மாத்தி எழுதிட்டே வரும்போது கையால் எழுதுவதால் எழுத்து மாற பொருள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அச்சில் ஏறுவதற்கு முன் அந்த மூலத்தை ஆய்ந்து அந்த ஓலைச்சுவடியை செம்மைப்படுத்தி பிழை திருத்தி கொடுக்கிறார் திருநெல்வேலியைச் சேர்ந்த அம்பலவான கவிராயர். அவருடைய பெரிய அந்த முயற்சியாலையும் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவர்களுடைய பேர் உதவியாலையும் 1812 திருக்குறள் மூல பாடம் அப்படிங்கிற பேர்ல தமிழில் திருக்குறள் அச்சிட்டு வெளியிடப்படுகிறது. அதே வருஷம் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவர்கள் ஆங்கிலத்திலையும் பிரெஞ்சு ரஷ்யன் ஸ்வீடிஷ் போன்ற மொழிகள்லையும் திருக்குறளை மொழிபெயர்த்து அச்சிட்டு வெளியிடுறார். ஆனா இதுக்கெல்லாம் 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1730 வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்து அச்சிட்டு வெளியிட்டாராம். இப்படி அந்த காலங்களிலேயே உலகத்தில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலாக திருக்குறள் இருந்திருக்கு. இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஆனா பெருமைப்படுறதோடு அப்படியே விட்டுருவோம். இந்த மொழிபெயர்ப்பு புத்தகங்களை நாம பார்த்தது இல்ல, நாம தேடினது கூட இல்ல, இதை பத்தின விவரம் எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லா குறட்பாக்களும் மொழிபெயர்க்கப்பட்டதா? தெரியாது. யாருடைய உரையின் அடிப்படையில் மொழிபெயர்க்கப்பட்டது? தெரியாது. லத்தீன் ஆங்கிலம் பேசுறவங்க எல்லாம் இதை படிச்சாங்களா? தெரியாது. இந்த நூலுக்கு அங்கே என்ன வரவேற்பு? தெரியாது. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழக வரலாறு, தமிழ் வரலாறு அப்படின்னா நம்ம வந்து சேர சோழ பாண்டிய வரலாறு நாயக்க சாளுக்கிய வரலாறு வரைக்கும் கூட ஓரளவுக்கு நமக்கு தெரியும், ஆய்வுகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் இருக்கு. ஐரோப்பிய வருகைன்னு வந்தோடனே அதை அப்படியே சுருக்கமா சொல்லிட்டு விடுதலை போராட்டத்துக்கு நேரா போய் விரிவா படிச்சிடணும். ஆனா இந்த ஐரோப்பிய வருகையில் எத்தனை சமூக சமய பண்பாட்டு மாற்றங்கள் நிகழ்ந்தன. அவங்க வணிகத்துக்கு மட்டும் வரல, கிறித்தவ மதத்தை பரப்ப வந்தாங்க, எளிய மக்களோடு பழகினாங்க, தமிழை படிச்சாங்க, அவங்க மொழிக்கும் தமிழுக்கும் அகராதிகளை உருவாக்குனாங்க, தமிழ் இலக்கணங்களை எளிமைப்படுத்தினாங்க, எழுத்துக்களை கூட மாத்தி அமைச்சாங்க. வீரமாமுனிவர் அப்படி மாற்றிய எழுத்துக்களை நாம இன்னைக்கும் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இப்படி அவங்க தமிழ் படிச்சது போக தமிழ் இலக்கியங்களை முக்கியமா எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்த திருக்குறளை அவங்க மொழியில் மொழிபெயர்த்தாங்க. இதனால் தமிழ்நாட்டை விட்டு வெளியே தமிழ் பரவுச்சு. எல்லாத்துக்கும் மேல ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கிற பழக்கம் போய் அச்சு பதிப்பு வந்தது. இது ஐரோப்பிய வருகையால் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, சமூக புரட்சியை ஏற்படுத்திய நிகழ்வு. ஆனா இது எல்லாத்தையும் மேலெழுந்த வாரியா பார்த்துட்டு போயிருவோம், இதை பற்றி ஆழ்ந்த ஆய்வு இல்லை அப்படிங்கிறாங்க ஆசிரியர். அந்த குறையை தீக்கணுங்கிறதுக்காகவும் திருக்குறள் மொழிபெயர்ப்ப பத்தி பெருமைப்படுறதோட நின்றுடாம அந்த புத்தகங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும், ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணங்களுக்காகவும் ஜெர்மானிய டாய்ச் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட 2 திருக்குறள் புத்தகங்களை ஆய்வு செய்யறாங்க இந்த கட்டுரையில. அப்படி அவங்க ஆய்வு செய்யற 2 புத்தகங்கள் 1803 ஆகஸ்ட் ஃப்ரெட்ரிக் கேம்ரர் அப்படிங்கிறவர் எழுதிய ஜெர்மானிய டாய்ச் மொழியில் மொழிபெயர்த்த திருக்குறள் புத்தகம் ஒண்ணு, 1856 கார்ல் கிராவ் அப்படிங்கிறவர் எழுதிய ஜெர்மானிய டாய்ச் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் புத்தகம் இன்னொன்று. இந்த ஜெர்மானிய மொழியை ஜெர்மன் அப்படின்னு தான் நாம எல்லாம் சொல்லுவோம். அந்த ஜெர்மன் மொழியினுடைய ஜெர்மானிய பெயர் டாய்ச் அப்படிங்கிறதே நான் இந்த கட்டுரையை படிக்கும் போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் சரியா தான் உச்சரிக்கிறேன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ஆசிரியர் அவர்கள் தன் உரையில் திருத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்ப கதைக்கு வருவோம். 17ஆம் நூற்றாண்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி நம்மளும் இந்தியால வாணிகம் செய்யணும்னு டானிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தஞ்சாவூர் ராஜா ரகுநாத நாயக்கர் கிட்ட பேசி தரங்கம்பாடியினுடைய ஒரு சிறு பகுதியை ஆண்டுக்கு ₹311 கட்டணம் செலுத்தி அந்த தரங்கம்பாடியின் ஒரு சிறு பகுதியை வாங்குது. டென்மார்க்கினுடைய கொடி தரங்கம்பாடியில் நடப்பட்டது. வணிகம் செஞ்சுட்டு இருக்கும் போது வணிகம் மட்டும் போதாது அப்படின்னு சொல்லி 1706 ரெண்டு ஜெர்மானிய லூத்தன் கிறித்தவ பாதிரிமார்கள் வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு. அவங்க பேரு சீகன் பால்க்கும் பிளெட்ஸோ அவர்களும். இவங்க ரெண்டு பேரும் தான் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இவங்களுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 15வது நூற்றாண்டிலேயே போர்ச்சுகல், பிரான்ஸ், இட்டலி போன்ற நாடுகள்ல இருந்து கத்தோலிக்க கிறித்தவ பாதிரிமார்கள் ஹென்ரிக் சடிகளார் போன்றவர்கள் வந்து தென் தமிழகத்துல திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி போன்ற ஊர்களில் மதத்தை பரப்புறாங்க. தமிழை படிச்சு மக்களோடு பழகி அடித்தட்ட மக்களுக்கு கல்வியெல்லாம் தந்து மதத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள மாதிரியே நம்மளும் லூத்தன் கிறித்தவத்தை பரப்பணும் அப்படிங்கிறது தான் இவங்க வர்றாங்க. இவங்களும் வந்து தமிழை படித்து தாய்ஷ் மொழிக்கும் தமிழுக்குமான அகராதியை உருவாக்கி எளிய தமிழ் இலக்கண நூலை எழுதி தமிழ் இலக்கியம், முக்கியமா திருக்குறள், இதெல்லாம் படிக்கிறாங்க. அப்படி சீகன் பால்க் அவர்கள் படிக்கும் போது வீரமாமுனிவருடைய மொழிபெயர்ப்பு கிடையாது. அது 1730 தானே வருது. அப்போ சீகன் பால்க் அவர்கள் ஓலைச்சுவடியிலிருந்து நேரடியாகவே திருக்குறளை அவர் படிக்கிறார். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, வீரமாமுனிவருடைய மொழிபெயர்ப்பு தான் முதல் முதலில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்ல, வீரமாமுனிவர் அவர்கள் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டும்தான் மொழிபெயர்த்தார், இன்பத்துப்பாலை அவர் மொழிபெயர்க்கவில்லை அப்படிங்கிற செய்தியையும் இந்த கட்டுரையில சொல்றாங்க. இப்படித்தான் லூத்தன் பாதிரிமார்கள் தமிழகத்துக்கு வர தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆண்டுகள் கழித்து வர்றவர் தான் ஆகஸ்ட் ஃபிரெட்ரிக் கேமரர் அப்படிங்கிற மத போதகர். அவரும் தரங்கம்பாடிக்கு வருகிறார். வந்து 1803 அவர் திருக்குறளை டாய்ச் மொழியில் மொழிபெயர்த்தார். இந்த புத்தகம் ஜெர்மன் நாட்டில் உள்ள நூரன்பர்க் நகரில் அச்சிடப்படுது. நல்லா கவனிக்கணும், 1812 எல்லிஸ் அவர்களுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்தது. அதற்கு முன்னாடியே 1803 ஜெர்மன் மொழிபெயர்ப்பு வந்துருச்சு. இதை பற்றிய செய்தி 1807 ஜெர்மனியில் வெளிவந்த இலக்கிய நாளேட்டில் இதை பற்றிய செய்தி இருக்கு. இந்த மாதிரி தரங்கம்பாடிக்கு போன பாதிரியார்கள், லூத்தன் பாதிரிமார்கள், அவங்களுடைய இலக்கிய தேடலின் விளைவாக அங்கே இருந்த ஒரு அரிய நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த செய்தியில சொல்லுது. அந்த நூலை பற்றிய விவரங்கள் கூட அந்த செய்தியில இருக்கு. சரி, அந்த நூலை பற்றிய விவரங்கள் தான் என்ன? அந்த நூல்ல முதல்ல ஆகஸ்ட் ஃபிரெட்ரிக் கேம்ரர் அவர்கள் தன்னுடைய அறிமுக உரையை அவர் கொடுக்கிறார். அந்த அறிமுக உரையில என்ன சொல்லியிருக்கார், தமிழகத்தினுடைய தெய்வ வழிபாடுகள், சமூக நிலைகள், இலக்கியம் இதெல்லாம் சொல்றார். அதுக்கு அடுத்த பகுதியில திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றிய சில தகவல்களை சொல்றார். அது அவர் எங்கிருந்து எடுக்கிறாருன்னா, அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்த வள்ளுவர் பற்றிய கதைகளை வைத்து அந்த வரலாற்று செய்திகளை அவர் சொல்றார், திருவள்ளுவர் பற்றிய வரலாறு. அதற்கு பிறகு 1330 குறட்பாக்களுக்குமான மொழிபெயர்ப்பும் 10 வரிசையா கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஆகஸ்ட் ஃபிரெட்ரிக் கேம்ரர் அவர்களுடைய திருக்குறள் மொழிபெயர்ப்பு நூல். இவருக்கு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் தரங்கம்பாடிக்கு கால் கிரவுல் அப்படிங்கிற ஜெர்மன் அறிஞர் வர்றார். இவர் தமிழ் இலக்கணத்தில் தேர்ச்சி பெற்றவரா இருக்கார். இவரு 1856 டாய்ச் மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிடுறார். ஒரே நேரத்துல ஜெர்மனில இருக்கிற லைப்சிக் நகரில் உள்ள டார்ஃப்லிங் அண்ட் பிராங்க் பதிப்பகத்தாராலையும், லண்டன்ல உள்ள வில்லியம்ஸ் அண்ட் நார்கேட் பதிப்பகத்தாராலையும் இந்த புத்தகம் அச்சிட்டு வெளியிடப்படுது. இவர் சொல்றாரு, நான் எல்லிஸ் அவர்கள் எழுதிய ஆங்கில மொழிபெயர்ப்ப படிச்சேன், அதுல அறத்துப்பாலின் 13 அதிகாரங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்போடு விளக்க உரையோடு இலக்கண ஆய்வோடு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நமக்கு ஒரு முக்கியமான செய்தி தெரியுது, வீரமாமுனிவர் அவர்களும் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டும்தான் மொழிபெயர்த்தார், எல்லிஸ் அவர்கள் 13 அதிகாரங்களை தான் மொழிபெயர்த்தார், ஆனா ஜெர்மன் மொழிபெயர்ப்புகள் தான் 1330 குறள்களையும் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்களாக இருக்கின்றன அப்படின்னு. டாய்ச் மொழியில இவர் ஒரு தலைப்பு வச்சிருக்காரு, அதனுடைய தமிழ் ஆக்கத்தையும் இதுல கொடுத்துருக்காங்க. என்னன்னா, திருவள்ளுவரின் குரல், தமிழாக்கம் பண்ணினா இதுதான் திருவள்ளுவரின் குரல். அதற்கு பிறகு, மனித வாழ்வின் 3 இலக்குகளை நோக்கிய போராட்டங்களை பற்றிய செய்யுள்கள் அப்படிங்கிற உப தலைப்போட இந்த புத்தகத்துல கால் கிரவுல் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அட்டையில இந்த தலைப்பு இருக்கு, அந்த ஆசிரியர் அவருடைய பெயர் இருக்கு, அவர் வகித்த பதவிகள் இருக்கு. லூத்தன் மிஷினரியில அவர் இயக்குநராக இருந்திருக்கிறார், கீழ்த்திசை நாடுகளில் இறையியல் அமைப்பின் உறுப்பினராக அவர் இருந்திருக்கிறார். இந்த ரெண்டு ஜெர்மானிய மொழிபெயர்ப்பு புத்தகங்களுடைய அட்டையும் திராவிட மொழியில் இதழில் முனைவர் சுபாஷினி அவருடைய கட்டுரையின் பின்னாடி பின்னணி பார்த்து கொடுத்துருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்போ நூலுக்குள்ள போலாம். அந்த நூலோட தொடக்கத்துல பதிப்பாசிரியர் உரைன்னு ரெண்டு பக்கம் இருக்கு. அதுல முக்கியமா ஒரு செய்தியை சொல்றாரு, என்னன்னா தமிழ்நாட்டில் தான் கற்ற தமிழ் மொழியின் நல்லொழுக்க நூலை ஜெர்மானியர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கத்தோட நான் இதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா தமிழகத்தை சொல்லும் போது தமிழர்களின் நாடு அப்படின்னே அப்படியே எழுதுறாரு அப்பவே. அடுத்ததாக அவர் வந்து அறிமுக உரை கொடுக்குறாரு, அது 10 பக்கங்களுக்கு இருக்கு. அந்த அறிமுக உரையில அந்த காலகட்டத்துல வேற யாரெல்லாம் திருக்குறளை மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி அவர் சொல்றப்ப குறிப்பா சொல்றாரு, மெட்ராஸ்ல ஃபாதராக அந்த காலத்துல இருந்த ரெவரண்ட் W.H. ட்ரூ அப்படிங்கிற ஆங்கிலேயர் 24 அதிகாரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து விளக்கி 1852 வெளியிட்டார். அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டின் மிஸ்டர் ஏரியல் என்பவர் ஜேர்னல் ஏசியாட்டிக் என்கிற இதழில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு தொடரை எழுதி வந்திருக்கார். அவரும் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டும் ஒரு தொடராக அந்த இதழில் எழுதிட்டு வந்திருக்கார் அப்படிங்கிற செய்தி அந்த அறிமுக உரையில இருக்கு. அதுக்கு அடுத்ததாக பரிமேலழகருடைய உரையை பற்றிய தன்னுடைய விளக்க உரைய இவர் கொடுக்கிறார் 2 பக்கத்துக்கு. எல்லா உரையாசிரியர்களை பற்றியும் இவருக்கு அறிமுகம் இருந்திருக்கு, இருந்தாலும் பரிமேலழகருடைய உரையை வச்சுதான் இவர் புரிஞ்சுக்கிட்டது போல தெரியுது. நல்ல ஒழுக்கம், நற்பண்புகள், காமம், அதிலிருந்து மீளும் வழி, இதெல்லாம் தான் திருக்குறள் சொல்லும் முக்கிய செய்திகள்னு சொல்லி தன்னுடைய புரிதலுக்கேற்ப சுருக்கமாக ஒரு விளக்கத்தை அவர் அந்த பக்கத்துல தர்றார். இதுக்கப்புறம் ஒவ்வொரு குறளுக்குமான மொழிபெயர்ப்பும் சில கடினமான சொற்களுக்கான விளக்க உரையும் அந்த புத்தகத்துல இருக்கு. கடைசியா திருவள்ளுவருடைய வரலாறு அந்த புத்தகத்துல இருக்கு. இவரும் அந்த காலத்துல சொல்லப்பட்ட பல கதைகள்ல ஒரு 2 எடுத்துக்கிட்டு தான் மொழிபெயர்த்து திருவள்ளுவருடைய வரலாற்றை கொடுக்குறாரு. அப்படி அவர் எடுத்துக்கிட்ட 2 கதைகள், வேட்டைக்கார முதலியார் அப்படிங்கிறவர் எழுதிய கதை ஒண்ணு, சரண பெருமாள் ஐயர் அப்படிங்கிறவர் எழுதிய கதை ஒண்ணு. ரெண்டுமே அதீத கற்பனையோடு பார்ப்பனிய வர்ண கோட்பாட்டை வெளிக்காட்டும் வகையில் புனையப்பட்ட கதைகளாகத்தான் இருக்கு அப்படின்னா கூட சரி, அந்த காலத்துல கிடைச்ச ஆதாரங்களை வச்சு வள்ளுவருடைய வரலாற்றை சொல்ல முயற்சி செஞ்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்படித்தான் இந்த புத்தகம் முடியுது. மொத்தம் 216 பக்கங்கள் கால் கிரவுல் அவர்களுடைய ஜெர்மானிய மொழிபெயர்ப்புல இருக்கு. இந்த 2 புத்தகங்களையுமே முனைவர் சுபாஷினி அவர்களின் முன்னுரையோடு 2019 தமிழ் மரபு அறக்கட்டளை மறுபதிப்பாக வெளியிட்டிருக்கு. சரி, இந்த புத்தகங்களை பற்றிய விவரங்களை நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 2 மொழிபெயர்ப்புகளும் ஜெர்மனியில மட்டும் இல்ல, டாய்ச் மொழி பேசப்படும் டென்மார்க், சுவிஸ், ஆஸ்திரியா, ஹங்கேரி போன்ற நாடுகள்ல பொதுமக்கள் வாசிக்கிறதுக்காகவும் ஆய்வாளர்களுக்கும் அறிமுகமாயிருக்கு. ஆனா இந்த புத்தகங்கள் குறளை பற்றிய, வள்ளுவரை பற்றிய முழுமையான பார்வையை தருதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா அந்த பாதிரிமார்கள் வந்த காலகட்டத்துல ஜாதி இருந்துச்சு, முக்கியமா உயர் ஜாதி கிட்டதான் கல்வி இருந்துச்சு. அப்போ திருவள்ளுவரை அந்த கட்டமைப்புக்குள் வச்சு பார்த்து தான் மொழிபெயர்ப்புலயே சில விளக்கங்கள் கொடுக்கப்படுது. ஆனா இப்ப நமக்கு தெரியும் இந்த கட்டமைப்புகளை தாண்டியது குறள், அது உலக பொதுமறை நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ திருவள்ளுவரை பற்றிய ஆய்ந்த நல்ல விரிவான ஆய்வு தரவுகள் நமக்கு கிடைக்குது. இப்போ ஆசிரியர் சொல்றாங்க, அதனால் இப்போ திருக்குறளை மறுவாசிப்பு செய்து செம்மைப்படுத்தி டாய்ச் மொழியில் மீள் பதிப்பு செய்யணும், டாய்ச் மொழி பேசும் மக்களுக்கு திருக்குறளை மீள் அறிமுகம் செய்யணும்னு சொல்றாங்க. அதுக்கான இன்னொரு முக்கியமான காரணத்தையும் சொல்றாங்க, இப்போ இலங்கை தமிழர்கள் ஐரோப்பா முழுக்க புலம்பெயர்ந்து இருக்கிறனால தமிழ் அறியப்பட்ட மொழியாக இருக்கு, பல்கலைக்கழகங்கள்ல எல்லாம் தமிழ் துறை வைத்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இன்றைய மாணவர்களுக்கு திருக்குறளை பற்றிய, திருவள்ளுவரை பற்றிய சமகால ஆய்வின் அடிப்படையில் திருக்குறள் மீண்டும் மொழிபெயர்க்கப்பட்டு வழங்கப்பட வேண்டியது அவசியம் மட்டுமல்ல, அது நம்முடைய கடமை அப்படின்னு ஐயத்திற்கு இடமே இல்லாமல் சொல்லி இந்த கட்டுரையை முடிக்கிறாங்க முனைவர் சுபாஷினி அவர்கள். நம்மை நாமே வியந்து கொண்டிருக்காமல் நம்மை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையையும் விழிப்புணர்வையும் தருகிறது இந்த கட்டுரை. நல்ல வாய்ப்புக்கு நன்றி.